உங்களை நாம் நேசிக்கிறோம் ஆண்டவரே, முழு மனதோடு உங்களை நாம் நேசிக்கிறோம். ஆண்டவர் பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் அன்பு கூறுகிறோம். முழு மனதோடு அன்பு கூறுகிறாயா? ஆமாண்டவரே, நான் முழு மனதோடு உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உள்ளத்தில் இருந்து நேசிக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயத்தை பாரும் ஆண்டவரே, என்னை ஆராயும் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. நல்லாண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொடர்ந்து நடத்துவீராக. வாட்டீரின் மகிமைப்படுத்தியிருக்கிறீரே. இந்த நாளில் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அது போதும். அது இந்த நாளுக்கு எனக்கு காணு, இந்த கிழமை முழுத்துல எனக்கு காணு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் வாழணும் ஆண்டவர். நான் மாட்டி மீது பசியாயிருக்கிறேன், வாஞ்சியாயிருக்கிறேன், தவணமாயிருக்கிறேன் ஆண்டவர. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உங்களுடைய பாதத்து நான் வந்திருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவர், அமர்ந்திருக்கிறேன் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர, எனக்கென்று ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர. உங்களுடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்கள் இருதயங்கள் திறந்திருப்பதாக, எங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக, அவருடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக. உங்களுடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். இயேசு பெரியவராய் இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் பெரியவராய் இருக்கிறார் இல்லவா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீதை விட, தேவாலயத்தை விட தேவன் எப்படிப்பட்டவர்? பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறவர் சும்மா ஒருவர் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆவாத் நேகி என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆராதிக்கிறவர் யாருன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். அறிந்து ஆராதிங்க, வழங்குறதா? அவரை புரிந்து ஆராதிங்க, அவரை தெரிந்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. அவர் சும்மா ஒருவர் கிடையாது. அநேகருடைய பார்வையிலே அவர் சும்மா போலதான் தெரியும். அவர் சீக்கிரத்தில் எழும்புகிறவர் அல்ல, அவர் அமர்ந்திருக்கிறவர் எப்பொழுது. அது அவருடைய பொறுமையை குறிக்கிறது தெரியுமா? அவர் எழுந்திருப்பார் திடீரென்று, அப்பொழுதுதான் அவர் பார்த்து நம்மளோடு பேசுவார். என்ன தெரியுமா? என்னப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் நேற்றும் இன்றும் என்றும் ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் நான் தான். எனக்கு முன்னுக்கு மட்டும் இல்ல, எனக்கு பின்னுக்கும் ஒன்றும் இல்லையா? அதை அறிந்துகள், அதை தெரிந்து புரிந்து ஆராதி. அதற்குரிய கனமும் மகிமையும் எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த ரெண்டு முறைக்கு முதல்ல என்ன நினைக்கிறேன், யோபுனுடைய சம்பவத்தை குறித்து நான் கொஞ்சம் பார்த்தேன், ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். பிசாசி தேவனிடத்தில் போய் என்ன சொன்னான் தெரியுமா? யோபுவை நான் சோதிக்க போகிறேன். ஆண்டவருடைய அனுமதிப்பு கூட அது நடந்தது இல்லையா? சோதித்து அது ஒரு அதை குறித்து நான் இன்னைக்கு பேச போறது இல்ல. அதை பார்த்த பொழுது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான ஒரு சோதனை. ரெண்டுதான் நான் அப்படித்தான் இன்னைக்கு பேசினேன். அந்த கட்டுக்கு அவனை பார்க்கிற பொழுது அது தாங்க முடியாததொன்று. ஆனால் இன்னும் ஒரு தாசன் வேதத்தில் இருக்கிறான். அவனும் தேவனாலே சோதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அதை நான் பார்த்து வாசித்த பொழுது எனக்கு அதை விட இது என்ன மோசமாக இருந்தது. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். ஏன் சோதிக்கிறார் சொல்லிச்சினால், வேதம் சொல்லுகிறது, அவர் என்னையும் உன்னையும், அவர் என்னையும் உன்னையும் நேசிக்கிறபடியினால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, வழங்குறதா? அதை குறித்து கொஞ்சம் பார்த்து, தேவனங்களை நேசிக்கிறார், அதே வேளையில் தேவனங்களை சோதிக்கிறார். அவர் சோதிக்கிற பொழுது என்னது தெரியுமா சோதிக்கிறார்? நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிறாரா? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவனை விட்டு விலகாமல் இருக்கிறதா? தேவனோடு இருக்கிறதா? தேவன் பக்கம் சாய்ந்திருக்கிறதா? தேவனையே நம்பி இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நம்பப்படுகிறதன் உறுதியும் நம்பப்படாதவன் நிச்சயம் விசுவாசம். இல்லாதது ஒன்றை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நாம் சோதனையின் துன்பத்தின் வேதனையின் காலத்தில் எப்படி நம்புகிறோம் என்பதை அவர் பார்க்க நம்மளுக்கு சில சோதனைகளை அவர் அனுமதிக்கிறாரா? அதனுடைய அடுத்த பக்கம் என்னன்னு சொல்லிச்சுன்னால், அவர் எங்களை நேசிக்கிறபடியினாலாம். ஆச்சரியம் இல்லையா? நம்மளை சோதனை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது தேவனங்களை நேசிக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அது எங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்பது அல்ல, அது எங்கள் கண்களுக்கு முன்பாக வருவதல்ல. சோதனையும் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் எங்களை மூடி விடுகிறது, எங்களை மறைத்து விடுகிறது, அதிலே நாம் மாண்டு விடுகிறோம். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? தேவன் நம்மளை சோதிக்கிற பொழுது அவர் எங்களை நேசிக்கிறபடியினால், அவர் எங்களில் அன்பு கூறுகிறபடியினால் அவர் என்ன செய்கிறாராம்? எங்களை சோதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12:5 வாசியுங்கள். எபிரேயர் 12:5 வாசியுங்கள். ஹல்லேலூயா.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சுட்டியை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சுட்சியை அற்பமாக எண்ணாத. நான் உங்களை கேட்கிறேன், தேவன் உங்களை சுட்சிக்கிற பொழுது, தேவன் என்னையும் உங்களையும் சோதிக்கிற பொழுது நமக்கு சொல்லுவதில்லை, பிசாசே சொல்லாம தான் நம்மளை சோதிக்கிறான். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லினால், அன்றியும் என் மகனே, மகனை பார்த்து என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் தெரியுமா? நான் உன்னை சோதிக்கிறவர். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதங்க. தேவனங்களை சோதிக்கிற பொழுது அதை லேசாக எண்ணாதங்க. அது ஏனோ தானோன்னு சொல்லி எண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அவர் எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராயிருக்கிறார். ஏன் அவர் என்னை நேசிக்கிறபடியினால் நான் எவ்வளவுத்திற்கு தேவனை நம்புகிறேன், எவ்வளவு தூரத்திற்கு நான் தேவனை நம்புகிறேன்? யோபு என்கிற பக்தன் ஜெயித்தான். இருதத்தில் விட்டு நீங்காத ஒரு சம்பவம், அவன் ஜெயித்தான். எப்படி தெரியுமா? தேவனிடத்தில் அனுமதி பெற்று சோதிக்கப்பட்டாலும் அவன் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு ஒரு வினாடி கூட தளரவே இல்லை. பாருங்க, இத்தனை வருஷ கிறிஸ்தவ ஓட்டத்தில் நாம எத்தனை தடவை தளர்ந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் மற்றவர்கள் பிசாசு மீது தூக்கி போட்டு விட்டு நாம் என்ன செய்து விடுகிறோம்? அதையே புலம்பிட்டு இருப்போம் பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் என் மகனே, அருமையான வார்த்தை. அவர் சோதிக்க போறார், ஆனால் அவர் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என் மகளே, என் மகனே, என் மகளே, என்னையா, என்னப்பா, நான் உன்னை சோதிக்கிற பொழுது நீ அதை அற்பமா என்னாத, லேசாக எடுத்து விடாத. உன்னுடைய என்னுடைய வாழ்வில் வருகிற சோதனைகள், துன்பங்கள், வருத்தனைகள், வேதனைகள் எல்லாவற்றிலையும் நீ கர்த்தரை நம்புகிறவனாய் இருக்க வேண்டும், தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவளாய் இருக்க வேண்டும், விசுவாசத்தை விட்டு தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும், தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகாமல் இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உண்மை விட்டு விலக மாட்டேன், நான் உண்மை விட்டு பின்வாங்கி போயிட மாட்டேன், உங்களை விட்டு வழிதப்பி போயிட மாட்டேன், என்ன நடந்தாலும் உமக்கு பின்பாக நான் வருவேன். யோபு என்கிற பக்தன் எல்லாவற்றையும் விழுந்தும் ரோட்ல இருந்தும் அவன் சொன்னது என்ன தெரியுமா? அவருக்கு நான் ஆராதனை செய்ய, அவருக்கு நான் மகிமையை செலுத்த, அதுதான் என் வாழ்வின் என்னுடைய முக்கிய நோக்கம். என்ன தெரியுமா? என் சொத்து பணம் பட்டம் எதுவும் கிடையாது, அவருக்கு நான் மகிமையை செலுத்த வேண்டுமே. நான் சிச்சிக்கிற பொழுது அதை நீ அற்புமாக எண்ணாத, அதை நீ லேசாக எண்ணி விடாத. கருத்தில் கொள்ளு, என் தேவன் என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறாரே, என் தகப்பன் என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறாரே, என் விசுவாசத்தை தொடக்கிறவர் அவர் என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறாரே. ஐயா, எத்தனை அவிசுவாச வார்த்தைகள் நம் வாழ்விலே தெரியுமா? கேட்டால் கவலையும் கண்ணீருமாக இருக்கிறது. எத்தனை வருஷங்கள் ஓடியும் அவிசுவாச வார்த்தைகள் நம் வாயிலே வருவது தகுந்ததா, ஏற்றதா? தேவன் நம்மளை பார்த்து, ஓ என் மகனே, என் மகனே, என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது. கடிந்து கொள்ளுவது என்று சொல்லி சொன்னா யார் எங்களை கடிந்து கொள்ள முடியும்? நான் ஒரு தடவை கடிந்து கொள்றதை குறித்து நான் இங்கே பிரசங்கித்தேன், அது எனக்கு இன்னைக்கும் இருதயத்தில் இருக்கிறது இல்லையா? என்ன நினைக்கிறேன், கர்த்தர் கடிந்து கொள்ளுவா? கடிந்து கொள்ளப்படுகிற பொழுது உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட போகிற பொழுது சீஷ என்ன சொன்னா தெரியுமா, ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? உமக்கு மரணம் வரக்கூடாது. ஆண்டவர் என்ன தெரியுமா பார்த்து சொன்னாரு, அப்பாலே போ பிசாசு, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சொன்னார் இல்லையா. இது கடிந்து கொள்ளுதலா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி நீங்க என்ன யாரும் வார்த்தை சொன்னீங்கன்னா கடைசி நாள் பாருங்க. நீங்க என்ன இப்படி கடிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா கடைசி நாள் பாருங்க. ஆனா இயேசு கடிந்து கொண்டா, இயேசு கடிந்து கொண்டா. இங்க வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது, அவர் கடிந்து கொள்ளுவார். அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகிறாதேப்பா. இதுவரைக்கும் சோராமல் ஓடுகிறேன் என்று சொன்ன யாராவது இருந்தா கையெழுத்துங்க. எந்த கையை உயர்த்தவே மாட்டேன்னா, சோரவே இல்லனா, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் சோராமல் ஓடுகிறேன். உடனே சொல்லுவார்கள், எலியாவே சோர்ந்து போனார். எலியாவை ஒப்பிடாதீங்க. ஏன் தெரியுமா, எலியா செய்த காரியத்திற்கும் நீ நானும் செய்த காரியத்துக்கும் ஒரு பேப்பர் அளவு இடைவெளி கூட கிடையாது. ஆனா உடனே எலியாவை உங்களுக்கு தெரியுமா, அவன் சோர்ந்து போனான், சோர்ந்து போனான், சோர்ந்து போனான். அதை பாடி பாடியே சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதீங்கப்பா. உனக்கு இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, அடுத்த நாளும் சரி, பிசாசு உன்னை சோதிக்கிறானா, தேவன் உன்னை சோதிக்கிறான், இந்த பகுத்தறிவு நமக்கு இல்ல. ஆனால் எவர் சோதித்தாலும் உண்டு விசுவாசம் வஞ்சிக்கப்படாத படிக்கு அதுல இருந்து ஜெயங்கொள்ளப்பா. தெரியுமா, பிரச்சனைகள்ல பல பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு எல்லைகள் இருக்கிறது, பொதுவான ஒரு பிரச்சனை, அது எங்களை தொடாது இல்லையா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது ஓகே எங்களோடு போகுதுன்னு சொல்லி நினைத்து விடுவார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அது அனைவரை அடித்துக் கொண்டு போய்விடும். விளங்குறதா? உறவுகளுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள்ல நாம நடந்து கொள்ளுகிற விதம் வேற. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலையும் நம்ம கொண்டு இருக்கணும்னு என்ன தெரியுமா, நேசிக்கிறார். உனக்கு தெரியுமா தேவன் என்னை நேசிக்கிறார் என்று உனக்கு தெரியுமாப்பா? பிரச்சனையே கிண்டி கிண்டி, பிரச்சனையே கதைத்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அவர் என்னை நேசிக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் இத்தனை வருஷத்துக்கு நாம கூட ஓடி வந்திருக்க முடியாது. பாருங்க, தேவன் என்னை நேசிக்கிறார். என் உறவு நேசிக்கிறதோ இல்லையோ, என் நண்பர்கள் நேசிக்கிறார்களோ இல்லையோ, என் சபை என்னை நேசிக்குதோ இல்லையோ, சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் என்னை நேசிக்குதோ இல்லையோ, அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டுமே. எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம், எவ்வளவு அன்பு இருந்தாலும் போகிற பொழுது தனியத்தான் போகணும். வணங்குறதா? போகிற பொழுது எப்படி போகணும், தனியத்தான் போகணும். யாரும் வர முடியாது, விரும்பினாலும் வர முடியாது. வழங்குறதா? ஆகையினால ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஐயா, உலகத்துல அருமையான நேசமாக நீங்கள் எனக்கு இருந்தாலும், நான் போகிற பொழுது மகா அலெக்சாண்டர போல கரத்தை வெளியே விட்டு ஒன்றுமே இல்லை, நான் போகிறேன், பாய் பாய். இத்தனை வருஷ காலமும் அடிக்கடி நீங்கள் கேட்பீர்கள், விசாரிப்பீர்கள், என்னை அடித்து கேட்பீர்கள், பலர் கதைப்பீங்க. ஆனால் கடந்து சென்றது பிற்பதாக ஒருவன் கூட அந்த பக்கம் வரமாட்டான், ஒருவன் கூட அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். போனது போனதுதான், அந்த கடைசி நாளோட சரி இல்லையா எல்லாம். ஆனால் எனக்கொருவர் இருக்கிறார், எனக்கொருவர் இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறபடினால் அவர் என்னை சிச்சிக்கிறார், அவர் என்னில் அன்பு கூறுகிறபடினால் அவர் என்னை சோதிக்கிறார், என் விசுவாசம் தளர்ந்து போய்விடாதபடி அவர் என்னை சோதித்து பார்க்கிறார். ஏன்? அவர் என்னை நேசிக்கிற அதனாலே அவர் என்னில் இவ்வளவு காரியங்களை செய்கிறார் என்ற அறிவு, புரிவு, தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் ஐயா. எத்தனை வருஷத்துல அநேகர் ஜெர்மன்ல சொல்லுவார்கள், பின்பாடு நாங்கள் எல்லாரும் ஞானவான்கள், பின்பாடு பிரச்சனைகள் கழிந்து போனதின் பிற்பாடு நாம் எல்லாரும் என்ன, ஞானவான்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் எல்லாம். ஆனால் பிரச்சனையின் மத்தியிலே, துன்பத்தின் வேதனையின் மத்தியிலே என்னப்பா காரியம்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் சிக்கித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள்.
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல புத்திமதியை சொல்றேன்ப்பா. திருப்பி அதை வாசிங்க.
அன்பு கூறுகிறாரோ,
கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை அவர் சிக்கித்து
அவரை அவர் என்ன செய்கிறார், சிச்சிக்கிறார்.
தாம் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று,
தான் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்கிறாராம்,
தண்டிக்கிறாராம்.
தான் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகளையும், தான் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகனையும்
தண்டிக்கிறார்
என்று
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல,
பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல
உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
புத்திமதியை மறக்கிறீங்களேப்பா. ஏ இங்க எழுதியிருக்கிற புத்திமதி போல நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு துன்பம், ஒரு துயரம், ஒரு வேதனை நம்முடைய வீட்டுக்கு வருகிற பொழுது தயவு செய்து ஒரு நாள் முழுவதும் கதவை பூட்டி விட்டு இருந்து நல்லா சிந்திங்க. ஆண்டவர் இதுல என்ன செய்கிறார், ஆண்டவர் இதுல என்ன நடத்துவார், என்னை வைத்து என்னை அவர் ஏன் அப்படி செய்கிறார், என்னை நேசிக்கிறபடியினாலயா, இல்லாவிட்டா பிசாசு இப்படி செய்கிறதா, நான் இதுல என்ன செய்ய வேண்டும், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நான் நடக்கிற நடைகள் என்ன செய்ய வேண்டும், இதனால் தேவன் அதை என்ன நினைக்கிறார். கொஞ்சம் ஒரு நாள் முழுவதும் வீட்டுக்கு பூட்டுக்கு இருங்கப்பா, இருங்க வீட்டுக்குல, வெளியே வராதங்க. நல்லா கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை நேசிக்கிறபடியினால் இப்படி செய்கிறீரா, என் விசுவாசம் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே. இன்னைக்கு விசுவாசம் போனாலும் சில பேருக்கு சில பிரச்சனைகள் மத்தியில விசுவாசமே போயிடும், பறந்து விசுவாசம் எங்கே தெரியாது. அடுத்த சர்வீஸ்ல தான் விசுவாசம் திருப்பி கொண்டு வந்து அவங்களுக்குள்ள வச்சு தைக்கணும் பாரு. விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ள இருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே, முடிவு பரியந்தம் அவர் வரும் வரைக்கும் நிக்கணும். போன முறை செய்தி கேட்ட நாட்டப்பட்ட மரங்கள் பொழுது அவர் வருகிற பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, அது அடுத்த பிரச்சனை. அவர் வருகிற பொழுது நமக்குள்ள விசுவாசத்தை காண்பாரோ, இல்லாவிட்ட என்னத்தான் காம்பாரோ எனக்கு தெரியாது இல்லையா. விசுவாசம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி சோதனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சோதனை வராதென்று சொல்லி நீங்க நினைத்ததில் இருக்காதுங்க ஒருவர். சோதனை வரும் என்று சொல்லி நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் தீர்க்க தரிசி கிடையாது. அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல விளங்கலாடு கண்டுபிடிக்க வேண்டும். சோதனை மிதித்து நான் நடக்க விரும்புகிறேன், ஆண்டவரே பலந்தாரும் நீர் என்னை சோதிக்கிறீரா, உங்களோடு நான் இணைந்து கொள்ளவா, உங்கள் நான் அன்பில பெருகவா. எந்த தகப்பனும் தங்கள் பிள்ளைகளை சிச்சிக்கிறது பகுடிக்கல்ல, நன்மைக்கு நல்லதுக்கு. இன்னைக்கு உங்களை அநேகரை கேட்டால் நீங்கள் வேண்டின அடிகள்ல நன்மை இருக்குன்னு சொல்லுவீர்கள். எனக்கு தெரியும் பலர் நான் வேண்டின அடி, ஒரு சிலர் அடி வேண்டாமலே நல்லதுன்னு சொல்லுவார்கள், அது ஒரு வளம். அடி வேண்டி நான் நல்லதை கெட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். விளைஞ்சுதா இந்த காதல பிடிச்சி அம்மாமார் முறுக்கி இழுத்துட்டு வருவார்கள், குட்டு 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 குட்டுவார்கள் போட்டு. இங்க இல்ல, இலங்கையை குறிச்சு பேசுறேன். குட்டு குட்டு குட்டி தட்டி விடுவார்கள், பார்த்தா அது தொடவே நோகும். எல்லாத்திலையும் நன்மை இருக்கிறது. ஆவிதானி வேதம் என்ன, நான் புத்தி பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுகிறது போல சொல்றேன். நான் இதுக்கு இல்ல நின்றா என்னுடைய கருப்பொருளுக்கு வரமாட்டேன், ஆனால் நான் சீக்கிரத்தில் போக விரும்புகிறேன். கர்த்தர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தம்மை தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனை அவர் என்ன செய்கிறாரா? வாசிங்க தொடர்ந்தது.
கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
ஐயா, உங்களுக்கு புத்திமதியாக சொல்றேன், தேவன் சோதிக்கிற பொழுது தேவன் நம்மளை சோதிக்கவே மாட்டார். நன்மை உண்டாக நடக்கிறது, விசுவாசம் பக்தி விருத்தி உண்டாக நடக்கிறது, விசுவாசம் வளர்ச்சியடைய நடக்கிறது. விசுவாசத்தை கைவிட்டு விடாதீர்கள். விசுவாசம் வேற விதத்தில் நான் பேசுவதற்கும் யோசிச்சு நான் இதுக்குள்ளே அநேக காரியம் அருமையாக இருக்கிறபடி நான் தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் சிற்றியை சகிக்கிறவளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரர் உண்டு.
திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
இங்க பாருங்க, நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் என்ன சொல்லுகிறாரா? உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்ப நான் உங்களை கேட்கிறேன், நாம இதுவரைக்கும் வருகிற பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனை எல்லாம் சகிக்கிறோமா இல்லாட்டா என்ன செய்கிறோம்? சகிப்பென்பது ஏற்றுக்கொள்ளுகிறது, அதை தாங்கிக் கொள்ளுகிறது, அதிலே சினம் அடையாமல் இருப்பது, அதிலே கோபம் அடையாமல் இருப்பது, முடியுமான அளவுக்கு எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வது. இது அவர்களை தேவன் என்ன தங்கள் பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? வழங்குறதா? சோதனையே வரக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா சீக்கிரம் நான் போயிட வேண்டும், தேவ சமூகத்துக்கு போயிட வேண்டும். நீங்கள் கேட்டாலும் அவர் உங்களை கூப்பிட மாட்டார். அதற்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அதன்படிதான் யாரும் போக முடியும் இல்லையா? அநேகர் விரும்புவார்கள் பாருங்க. அனை ஊழியக்காரர்கள் எனக்கு ஐயா இது எனக்கு போதும், சபையும் வேணாம் ஊழியமும் வேணாம், இனி எடுத்துரும் ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புகிற அநேக ஊழியக்காரர்கள் நமக்கு தெரியும். இல்ல, நீ இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கணும். ராஜேந்திரன் பாஸ்டர் கடைசியா வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னார்? பொகுமலை வச்ச கூட்டத்துல ஆண்டவரே நீ எடுமன்னு சொல்லி கேட்கிறேன், அவர் எடுக்கிறாரே இல்லையு சொல்லி சொன்னார். எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்குது. அவர் கடைசியாக வந்த வெளிநாட்டு ஊழியத்திலே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எடுமன்னு சொன்னேன், அவர் எடுக்கிறார் இல்லை என்னை சொல்லி சொன்னார். ஊழியத்தினுடைய பாரமும் கஷ்டமும் கண்ணீரும் அவங்களுக்கு தான் தெரியும். வழங்குறதா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களா இருந்தால்,
நீங்கள் சிற்றியை சகிக்கிறவர்களா இருந்தால்
தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார்.
தேவன் அப்பொழுது இந்த பாருங்க, அப்பொழுதுதான் அவர் எண்ணி நடத்துவார். யாரு? நாம சகித்தால் நாம் அவருக்கு புத்திரராக எண்ணி அவர் என்ன செய்வாராம்?
நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டு.
தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டாவா? சொல்லுங்க பாக்கலாம். தாய் கண்டிக்காத ஒரு மகன் இருக்கிறானா? தகப்பன் கண்டியாத ஒரு மகன் இருக்கிறானா? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவன் நல்லா இருக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சிச்சிக்கிறது எதுக்கு தெரியுமா? என்று விசுவாசம் வலுவாமல் இருக்க வேண்டுமா? என் விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டுமா? அவர் வருகிற பொழுது அவர் என் விசுவாசத்தை காண வேண்டுமா? அதனால அவர் எங்களை சிச்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருக்கு எங்களை சிச்சிக்கிறதுக்கு விருப்பமா? நாம கண்ணீர்ல இருப்பது அவருக்கு விருப்பமா? நாங்க கவலையோடு இருப்பது அவருக்கு இல்ல. ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம் என்பது அவருக்கு முக்கியம். நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் துன்பத்தின் பாதையிலே என்பது அவருக்கு முக்கியம். வேதனையின் பாதையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதனையின் பாதையிலே நடந்து செல்லுகிற பொழுது அவர் தேவ வார்த்தையில் இருந்து விலகல. பாருங்க, தேவ சித்தத்தில் இருந்து விலகல. எது எதுக்கு எடுத்தாலும் தேவ சித்தம் சரியாக, விழுந்தாலும் தேவ சித்தம் சரியா இருக்கிறதா, நடந்தாலும் தேவ சித்தம் சரியா இருக்கிறதா? சிலுவையை நான் தான் சுமக்கணும், கொண்டு வாங்க. பறித்தார்கள் சிலுவையை சுமந்து கொண்டு வந்து லேசாக இந்த நாட்களில் நாங்கள் விரும்புகிறது போல சிலுவையை கொண்டு வந்து கல்வாரியில தர்றேன், கொண்டு வாங்க, நான் தான் சுமந்து போகணும். அதுதான் தேவசித்தம். இன்னைக்கு சிலுவை ஆர்டிஓ கொடுத்துட்டு நாம நடக்க தெரியறோம், நடக்கவே முடியாதப்பா. அவன் என்னுடைய புத்திரன் என்று சொல்லுகிறார். சகிக்கிறானா சோதனையை, துன்பத்தை, வேதனையை சகிக்கிறானா? அவன் என்னுடைய புத்திரன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், யோபு அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவனை போல ஒருவன் கிடையாது, உனக்கு தெரியுமா? என்ன ஒரு தாசனை குறித்து பார்க்கணும் பாருங்க. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்டை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்டிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா?
அவருக்கு வெகு அதிகமாய் நாம் என்ன அடங்கி நடக்கணுமா? அடங்கி நடக்க வேண்டுமா? யாருக்கு? தேவனுக்கு, ஆண்டவருக்கு. அர்த்தவாசிங்க தொடர்ந்து.
அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்.
இவர் சிட்சிக்கிறது எது? நம்முடைய பரிசுத்தத்துக்கு, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் அவர் சிட்சிக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன். ஆண்டவர் எங்களை சிட்சிக்கிறதுக்கு என்ன? நம்முடைய பரிசுத்தத்திற்கு. நாம் தேவனோடு வாழ வேண்டும் என்பதற்கு எளிய வேற எதுக்கும் கிடையாது. பாருங்க, வழங்குறதா? இன்றைக்கு நமக்கு சோதனை வந்துட்டா என்ன செய்ய முடியும்? புலம்ப முடியுமா? ஆண்டவரே, நீர் பதில் கொடுப்பீர். நடப்பா, எழும்பி நட, தைரியமாய் நட. இத்தனை வருஷம் ஓடி வந்திருக்க இல்லையா? எத்தனை வருஷம்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கத்தரோட நடந்த உனக்கு கத்தரை குறித்து அறிவு இன்னும் இல்லையா? அவர் என்ன செய்வார்? அவர் எப்படி செய்வார்? உனக்கு தெரியுமா? உன் வாழ்க்கையிலே வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவனிடத்தில் பதில் உண்டுன்றதை மறந்துடாத. பதிலை தேடி தெரியாதீங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரே பதில். என் வாழ்வுக்கு, என் பிரச்சனைக்கு, என் துன்பத்திற்கு, என் துயரத்திற்கு, என் வேதனைக்கு, எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே பதில். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க.
சிச்சையின் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும்.
பாருங்க, எந்த சிச்சையும் சந்தோஷம் கிடையாது. விளங்குதா? சந்தோஷமான சிச்சை யாருக்கும் இருந்தா சொல்லுங்க. எந்த சிச்சையும் சந்தோஷமாக கிடையாது. சிச்சைன்னு சொன்னாலே பிரச்சனை. பாருங்க, டெஸ்ட் வச்சாலே மாசக்கணக்கில இருந்து படிக்கிறாங்க, இங்க மாசக்கணக்கில இருந்து படிக்கிறாங்க, பயந்து பயந்து படிக்கிறாங்க இல்லையா? ஒரு கிளாஸ் எழுதுறதுக்கு 1 மாசம் விழுந்து கிடக்கிறான் ஒருத்தன், 2 கிளாஸ் எடுக்கிறதுக்கு 2 மாசம் விழுந்து கிடக்கிறான். பயந்து பயந்து ஓடுகிறார்கள், பயந்து பயந்து படிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? சோதனையில் பாஸ் பண்ண வேண்டும். என் விசுவாசம் சோதனை மத்தியிலே இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். வேதத்தில் எத்தனை பேர் விசுவாசித்து விட்டு தகழ்ந்தார்கள் தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசித்து விட்டு தகழ்ந்து நகிழ்ந்து போனார்கள் தெரியுமா? ஆதியில் இந்த விசுவாசத்தை அநேகர் விட்டுவிட்டார்கள் தெரியுமா? இன்னைக்கு உனக்கில்லையும் வினக்கில்லையும் இருக்கிற ஆதியின் விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா? கொஞ்சம் ட்ரை பண்ணு, கொஞ்சம் ஒன்று திருப்பி போட்டுப்பா. என்னை கொஞ்சம் திருப்பி போடு, போட்டுப்பார். அன்னைக்கு இருந்த விசுவாசம், ரட்சிக்கப்பட்ட 3ஆம் நாள் ஞானஸ்தானம் எடுப்பேன், 4ஆம் நாள் ஊழியத்துக்கு போவேன், 5ஆம் நாள் சண்டை பிடிப்பேன் இயேசுவுக்காய், 6ஆம் நாள் அவருக்காய் சாவேன், 7ஆம் நாள் ஆலயத்துல விழுந்து கிடப்பேன் என்று சொன்ன அந்த விசுவாசம் இன்றைக்கு எங்க? கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை அப்படியே புடுங்கி புடுங்கி கொண்டு போய், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை புடுங்கிட்டு போயிட்டு பாருங்க. விசுவாசம் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அவ்வளவுதான் இல்லையா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், முதிர்ந்த வயது உள்ளவர்கள் நம்முடைய சபையில இருந்து அவருடைய கடைசி காலம் வரைக்கும் கத்தருக்குள்ள அவர்கள் நடந்து செல்லணும், கத்தருக்குள்ள நடந்து செல்லணும். பாருங்க, அதுதான் பெருமையோடைய அறவழியில நிக்கிறது இல்ல. ஓட்ட பந்தயத்தை தொடங்கி விட்டு நிற்கிற பிரயோசனம் கிடையாது. கடைசி வரைக்கும் நின்று, கடைசி காலம் வரைக்கும் அவர்கள் கண்ணை மூடுகிற பொழுது நாம நின்று சொல்லணும், எங்க சபையில இருந்தாங்கப்பா, கத்தருக்குன்னு சொல்லி வாழ்ந்தாங்க, ஆராதனைக்கு டைமுக்கு வந்து நின்றாங்க. நடக்க முடியாத நேரத்திலையும் விண்டரோ குளிரோ காத்தோ அவங்க தங்கள் விசுவாசத்திலிருந்து தளர்ந்து போகவில்லை. முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுத்தார்கள். இது சாட்சி. வேணாட் அங்களை குறித்து ஒரு சாட்சின்னு சொல்லுவானா? கத்தருக்குள்ளே எங்களை விட்டு மறைத்து சென்ற வேணாட் அங்கிள். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இத்தனை வருஷ காலத்திலையும் அவர் என்னை பார்த்து ஒரு நாளும் நீ என்று பேசினதில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளும் பேசினது கிடையாது. நான் அந்த மறித்த அந்த நாள்ல அந்த 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 கடைசி நாள்ல நான் சொல்ல வேண்டும் சொல்லி விரும்பினேன். ஆனாலும் ஏதோ காரியத்தில் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், என்னை பார்த்து ஒரு நாளும் நீ என்றவர் சொன்னது கிடையாது. தாசன் வாங்க தாசன், இப்படி தான் தாசன் சொல்லுங்க, தாசன் வாங்க தாசன், இல்லைங்க தாசன் சொல்லுங்க தாசன், ஒரு நாளும் பேசியது கிடையாது. நான் நம்புறேன் மற்றவர்களையும் அவர் பேசியிருக்க மாட்டார். என்னையே அவர் பேச, நான் அவருடைய மகனுக்கு சரி டே வாடான்னு சொன்னா போய்த்தான் இருப்பேன்னா தப்பன்ட்டு நான் சொல்ல போறது கிடையாது. ஆனாலும் பேசின ஒரு வார்த்தை நான் மறக்க, தாசன் வாங்க தாசன் சொல்லுங்க தாசன், நான் செய்யறேன் தாசன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
இந்த சிட்டையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
அது பழகினவர்களுக்கு அது நீதியாக இருக்கும். துன்ப காலத்துல துக்கமாக இருக்குமாம், அது பழகினவர்களுக்கு அது எப்படி இருக்குமாம், நீதியாக இருக்குமாம் இல்லையா. ஓடினவர்களுக்கு பழகினவர்களுக்கு பந்தய சாலையிலே காலகாலமாக ஓடுகிறவர்களுக்கு இதெல்லாம் எப்படி நீதியாக தெரியும். அவங்களுக்கு பழகப்பட்டு போயிடும், அவங்களுக்கு தெரியும் அப்பா இந்த பிரச்சனை வந்திருக்கிறது, விசுவாசத்து கப்பலை உடைக்க போகிறது, ஆனாலும் நான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நான் தளரமாட்டேன். உங்களுக்கு யார் இங்க முக்கியம், அவங்களேன் யார் முக்கியம், தேவன் முக்கியமா அல்லாவிட்டா, உங்க நண்பர் முக்கியமா அல்லாவிட்டா, நாங்க முக்கியமா அல்லாவிட்டா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட போதகர் முக்கியமா? தேவன் எல்லாவற்றுக்கும் ஐயா நீ என்ன நினைக்காத, என்ன இங்க பாரு, நான் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் நீயும் நானும் அவரை நோக்கி ஓட வேண்டும். விசுவாசத்தை காக்கிறவர் அவர்தான், தொடக்குகிறவர் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான், அவரை நோக்கி ஓடுங்கவா. எனக்கு ரொம்ப பயம் என்ன தெரியுமா, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நம்பினா நம்புங்க, நம்பாட்டி இருங்க. உலகம் பிதுபிதன்னு முழுக்கிது கிடந்து தெரியுமா உங்களுக்கு, உலகத்துல நடக்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லை போல இருக்கு. அநேகர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இலங்கை சரியாக இருக்கிறது, இலங்கை சந்தோஷமாக இருக்கிறது, இலங்கை சமாதானமாக இருக்குன்னு சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்ன செய்யறது தெரியுமா, பிதுபிதுன்னு மொழிக்கிறது, பிதுபிதுன்னு முழிச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா வருகை அவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது, காலங்கள் வெளிப்படுத்துகிறது, கொண்டு வருகிறது எல்லாவற்றையும் இல்லையா. தொடர்ந்து வாசிங்கள்.
ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் வளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுத்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வாய்படுத்துங்கள்.
ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, தேவன் நம்மளை சிச்சிக்கிறது நோக்கம் எது தெரியுமா, அவர் எங்களை நேசிக்கிறார், அவர் இடங்களில் அன்பு கூறுகிறார், அவர் எங்களை நேசிக்கிறார். இதுவே காரியம். இதுல என்ன, நம்முடைய விசுவாசம் என்ன செய்யப்பட வேண்டுமோ, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. விசுவாசி நம்மளை விட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. அதைத்தான் தேவன் சொன்ன, நான் சிச்சிக்கிறது நிமித்தம். பின்னுக்கு சில வசனங்களை பார்க்கலாம், அவர் சிச்சிக்கிறது நிமித்தம் நாம் தேவனை நேசிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் பார்க்க முடியுமா. இப்படியே இருக்க ஒரு ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரம். இது நான் யோபோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இது ரம்யமாக இருக்கிறது இல்லையா. ஆதியாகமம் 22 அதிகாரம் முதலாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார், எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
திருப்பி முதலாவது வசனத்தை வாசிங்க.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார்.
தேவன் ஆபிரகாம் என்ன செய்தாராம்,
சோதித்தார்.
யாரு ஆபிரகாம், விசுவாசத்தின் தந்தை இருக்கட்டும். அதெல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு பாருங்க, அவன் பெரிய மனுஷன் பாருங்க. ஜோபு ஓடி எடுத்து வைக்கிற பொழுது ஜோபு ஆபிரகாம் மோசே, இன்னைக்கு முஸ்லிம் ஜனங்கள் கூட என்ன ஆபிரகாம் சொல்லிச்சுன்னா சரியான மரியாதை பாருங்க. ஈப்ராம் ஈப்ராம்னு சொல்லி முஸ்லீம் ஜனங்கள் எல்லாரும் பேர் வச்சிருக்கிறார்கள். ஈப்ராம் எந்த ரெண்டாவது முஸ்லீம் எடுத்தாலும் ஈப்ராம் வராம போவாள். ஆபிரகாம் சொல்லி அங்க பேர் அவர் என்ன ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில்
அவர் அவனை நோக்கி
ஆபிரகாமே என்றார்.
அவன் இதோ அடியேன் என்றார்.
இதே அடியேன் சொன்ன இந்த வார்த்தைகள் வந்து வந்து பாருங்க சரியான கவனிக்கணும். நாம என்ன சொல்றோம் தேவனுக்கு முன்பாக சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் என்ன சொல்றோம் மனிதர்களுக்கு சொல்லுகிறது போல தேவனுக்கு சொல்லிவிட முடியாது வழங்குறதா. அவன் சொன்ன நான் யாரு அடியே இருக்கிறேன் அடிமை இருக்கிறேன் உங்களுடைய சொந்தக்காரன் நான் தான் இருக்கிறேன் நான் உமக்கு தான் சொந்த இந்த பக்கத்துல தான் இருக்கிறேன். ஆஹா இருக்கிறியா இரு நல்லா இரு என்ன தொடர்ந்து வாசிங்க.
அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும்
உன்
நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய்
அங்கே
நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான்.
தொடர்ந்து வாசிங்க.
ஆபிரகாம் அதிகாலையில்
எழுந்து
தன் கழுதையின் மேல் சீணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு
போனான்.
மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை
கண்டான்.
அப்பொழுது
ஆபிரகாம்
தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம்
என்றான்.
ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார்
அவர் பார்த்துக் கொள்வார் வாசிக்க தொடர்ந்து.
அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கத்தியை கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனையும் அவனை உன் புத்திரன் என்றும் உன் உலக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஜீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
அப்படி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் கவனத்துக்கு வாங்க நான் இந்த காரியத்தை திருப்பி விளங்கப்படுத்தினேன். அதுல ரகசியம் இருக்கிறது. யோபுடைய சம்பவத்திற்கும் இந்த சம்பவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? யோபுடைய சம்பவம் ஒரே நாள்லயே அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து விட்டார். மரித்த பிறகுதான் செய்தி அவருக்கு வருகிறது. எல்லாம் அழித்து விட்டது. அதுக்கு பிறகுதான் செய்தி அவருக்கு வருது. இங்க ஆபிரகாமை தேவன் வந்த பொழுது என்ன தெரியுமா சொன்னா, அடிமை நான் இருக்கிறேன் இங்க ஐயா தேவனுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்கள். ஏனோ தானோன்னு சொல்லி பொறுத்தனைகளை பண்ணி விடாதிருங்கள். ஏனோ தானோன்னு சொல்லி எங்கள் பிள்ளைகள் எல்லாம் உமக்கென்று சொல்லி விடாதிருங்கள். ஏனோ தானோன்னு சொல்லி என் சொத்து பத்து முத்து எல்லாம் உமக்கென்று சொல்லி அலட்டி விடாதிருங்கள். தேவன் நீயும் நானும் சொல்லுகிற வார்த்தையை குறித்து கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமே அடிமை நான் இங்க இருக்கிறேன். அடிமையா நீ எனக்கு? சரி. நீ எனக்கா சொந்தம்? சரி. நான் தான் உனக்கு எஜமானா? சரி. என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னார், உன் ஏகசுதன் ஒரே பேரான குமாரன் எங்க அவன் வீட்டுல இருக்கான். வீட்டுல என்ன செய்கிறான்? சாப்பிடுறான். அவன் பெரிய பணக்காரன் பாருங்க. ஆபிரகாம் பெரிய பணக்காரன், ஆசீர்வதிக்கப்பட்டு கொழுப்பு கொழுப்பு. ஒவ்வொரு நாளும் ஆடுதான் சாப்பாடுன்னு நம்புறேன் இல்லையா? நம்மளுக்கே இன்றைக்கு கிடைக்காது இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆடு 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 வெட்டி வெட்டி பொறிச்சு பொறிச்சு சாப்பிடும். அங்கதான் இந்த கிரில் வந்ததோ தெரியாது பாருங்க. அந்த காலத்துல இந்த தூள் எல்லாம் போட்டு காய்ச்சினாங்கன்னு தெரியல. அந்த காலத்துல கிரில் போட்டாங்களோ எனக்கு தெரியல. சுட்டு சாப்பிடுறது இல்லையா? அப்பத்துக்கு உப்பு கிடையாது, இதுக்கும் உப்பு கிடைச்சது இல்லையோ, சாப்பாடுதான். ஆண்டவர் சொன்னார், உன் ஏக சுதனை கூப்பிடு வெளிய, அவனை கொண்டு வா வெளிய. ஏன் ஆண்டவர? நீ அவனை எனக்கு பலியிட வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆடு பலியிட்டு பழக்கம் இருக்குது. தேவனுக்கு புதுசு புதுசாய் கொண்டு வந்து, முத்து முத்தாய் கொண்டு வந்து, பெரிய பெரிய இதை கொண்டு வந்து ஆபிரகாம் தேவனுக்கு பலி கொடுத்தான். உண்மை, ஆபிரகாமில் ஒரு பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? எங்க போனாலும் பலிபீடம் கட்டி விடுவான். எங்க போனாலும் என்ன செய்யறா? ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டு, பலிபீடத்தை. இந்த கேர்ளின் சேர்ச்சில் ஒரு இந்த மலையில இந்த பிள்ளைய வைத்து பலி எடுக்கிற மாதிரி ஒன்று செய்து வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோம் இல்ல? போட்டோ அடிச்சு திருப்பி அழிச்சிட்டேன். இல்லாட்டி நீ காட்டிருக்கலாம். வடிவ செய்து வச்சிருந்தார்கள் இல்லையா? அந்த கற்பனையாவது அவனுக்கு கிடைச்சது இல்லையா? அப்படி என்ன பலியிட வேண்டும். ஆபிரகாமே, நீ எனக்கு ஆடு எல்லாம் கொண்டு பலியிட்டாய் போதும், கனி செடிகள் எல்லாம் கொண்டு தந்தாய் அதுக்கும் போதும். இன்னைக்கு நீ ஒரு காரியம் செய்ய, என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன் ஏக சுதன், உன் இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிற, உன் இருதயத்திலே நீ வைத்திருக்கிற உன்னுடைய புத்திரன் இருக்கான் பாரு, அவனை கொண்டு வந்து நீ என்ன செய்ய வேண்டும்? நான் காட்டுகிற இடத்துல பலியிடணும். வீட்டுல இல்ல, நீ வழக்கமாக கட்டுற பலிபீடத்துல இல்ல, நான் காட்டுற இடம். இது எல்லாம் சோதனையின் ஒரு பகுதி பாருங்க. உடனே செய்தா சில பேர் எமோஷன்ல செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கும் இருக்கிறார்கள் இல்லையா? சொன்ன உடனே குதித்து விடுவார்கள். ஆனால் ரெண்டு நாள் கழித்து குதிங்கன்னு சொல்லிச்சுன்னா பிரதர் வேண்டுவார்கள். ஏன் தெரியுமா? அது அந்த எமோஷன்ல அங்கட்டு துள்ளி குதிக்கிறது இல்லையா? அவர்கள் எல்லாம் தேவராஜ்யத்துக்கு சரிப்படாதவர்கள் இல்லையா? விளங்கிச்சுதா? கிரியோடைய ராஜ்யத்திலே ராணுவத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்ட செலக்டிங் ஒரு வித்தியாசமான செலக்டிங் பாரு. இங்க துள்ளி குதி இல்லையா? ஆண்டவர் சொன்ன பாரு, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போகணும். ஒவ்வொரு நாளும் போறான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் போறேன். இதுக்கு கணக்கு அடங்கிருக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் போறான் பாருங்க. போயிட்டு இடவழியில திரும்பி வர இல்லையாவா? இடவழியில திரும்பி வர இல்லையாவா? போறான், ஒவ்வொரு நாளும் போறான் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நடந்து 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 வேலை காரங்களும் புள்ளையும் அவனும் இவனும் சேர்ந்து சொல்றான். என்ன பிரச்சனை சொன்னா, இந்த ரகசியமான தெய்வ காரியத்தை அவன் தன்னுடைய குடும்பத்துக்கு கூட சொல்லல. நான் நேத்து ஒரு 12 அறை இருக்கும் நினைக்கிறேன், நான் சிந்தித்த ஒரு காரியத்தை நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? உன் தேசத்தை விட்டு வெளியவா, உன் உறவுகளை விட்டு வெளியவா, உன் சொந்தம் பந்தத்தை விட்டு வெளியே வாண்டிச்சினார். தபக்கண்டு குதிச்சான் பாருங்க. எங்களை மாதிரி இல்லையா? எங்க வெளியே வா, நீ இந்த தேசத்துல இருக்க கூடாது, நீ போக வேண்டியது ஆப்பிரிக்கா. ஓகே ஆண்டவரே, உடனடியாக வருகிறேன். அது முடிஞ்சது பாருங்க. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஏனி நீ என்ன செய்ய வேண்டும்? லோத்தை விட்டுட்டு வரணும். ஆண்டவரே, முதலாவது தேசத்தை விட்டு வர சொன்னீர், நான் வந்தேன் ஆண்டவரே. இப்பொழுது சகோதரனை விட்டு வாண்டு, சரி அதையும் செய்வோம். நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன்னு என்ன செய்தா ஆபிரகாம்? என்ன செய்தா? போயிட்டான். ஆண்டவர் கடைசியில வந்து பிடிச்ச புடி இருக்கு பாருங்க, திரும்ப முடியாத புடி. இதுக்கெல்லாம் புடிக்கெல்லாம் சொல்லுவாங்க, வந்து கேட்டுறேன் முடிஞ்சா போறேன். புடிச்சா திரும்ப முடியல ஆபிரகாமுக்கு. என்ன தெரியுமா? தேசத்தை உறவுகளை விட்டு வந்தாய் உண்மை, உன் சகோதரனையும் விட்டுட்டு வந்தாய் அதுவும் உண்மை, ஆனால் ஆனால் உன் புள்ளியை எனக்கு பலியிட முடியுமா? கொஞ்சம் சிந்திங்களே. 6 உங்கள் பிள்ளைகள் தூரதேசத்துக்கு படிக்க போயிட்டா படுத்திருந்து கொளறீங்க. சாப்பிட்டானா, மூச்சு விட்டானா, நித்திரை கொண்டானா என்று புலம்புகிறீர்கள். 1 வேற தேசத்துல போய் செட்டில் ஆயிட்டா, இங்க இருந்து அநேக தாய்மாரை பார்த்தா தெரியும், அப்படியே இப்படி இருந்தவர்கள் செட்டுப்படி வந்து விடுவார்கள். என்ன, புள்ளியை நினைத்து 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 சாப்பாடே இல்ல பாருங்க. சாப்பிட சொல்லி சொல்லுங்க, கொழுப்பு. சாப்பாடு இருக்கிற தேசத்தில் இருக்கிறபடினால நமக்கு என்னது? கொழுப்பு. விளங்குறதா? அன்பு இப்படித்தான் தெரியப்படுத்தணும் என்ற அவசியம் கிடையாது. அன்பு இப்படித்தான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. வழங்குறதா? அதனால உனக்குத்தான் வருத்தம், ஐசர்ல இருந்து அஸ்மா வரைக்கும் வந்து சேர்ந்துடும் இல்லையா? அது இருக்கட்டு. ஆபிரகாமுக்கு உடனே சொல்லி இருந்தா அதுல பரிபடுத்த டக்கண்டு கட்டுங்கடான் சொல்லி அதை புடிச்சு கிடிச்சு ஆண்டு வச்சுனாங்க. நான் சொல்ற தேசத்துக்கு போ, நான் சொல்ற மலையில ஒவ்வொரு நாளும் போறான். நித்திரை நித்திரை வருமா? தாய்மார்களே தகப்பன்மார்களே, உங்களுக்கு நித்திரை வருமா? வராது இல்லையா? உழுத்துக்கிட்டு போறீங்க பிள்ளைகளை. இப்ப அடுத்த பிரச்சனை என்ன? புள்ளி ஒரு ஆட்டை கொண்டு போறது போல கொண்டு வரணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீக்கிறதே ஆட்டுக்குட்டியாக சிலுவைக்கு போனார் பாருங்க. இங்க அடுத்தது இல்லையா? கொண்டு போகிறார் இல்லையா? மெது மெதுவாக கொண்டு நடக்கிறார் இல்லையா? எங்க எங்க போறீங்க ஆபிரகாமே? எங்கயோ போறோம். எங்க போறீங்க ஆபிரகாமே? தெரியாது. எங்க போறீங்க ஆபிரகாமே? மலையை தேடுறேன். எங்க போறீங்க ஆபிரகாமே? பலியிட போறேன். ஆடெங்க? கத்தர் பார்த்துக் கொள்வார். ஆடெங்க? கத்தர் பார்த்துக் கொள்வார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தங்க அவனுடைய புள்ளி அவன் கட்டினானா? நான் யோசித்தேன், புள்ளின்னு சொன்னா கத்துவாங்களே, ஏன்பா கத்தல? அழுவாங்களே, ஏன்பா அழல? துள்ளுவாங்களே, ஏன்பா துள்ளல? ஏன் ஒன்றுமே நடக்கல? கட்டி போட்டு விட்டு ஆபிரகாமுக்கு முன்பாக நீங்க இறங்கி. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பு. எத்தனை பேருக்கு இதுக்குல ஆபிரகாம் பேர் வச்சிருக்கீங்களோ தெரியாது இல்லையா? எத்தனை பேருக்கு வைத்திருக்கீங்களோ தெரியாது இல்லையா? ஆபிரகாம் தேசத்தை விட்டு வெளியே ஆண்டவரே போற, உறவுகளை விட்டு வெளியே போற, ஆண்டவரே போற, புள்ளியை பழிபடி ஆண்டவரே நான் செய்யறேன். ஏன் தெரியுமா? நான் உம் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. நீர் என்னை சோதித்தாலும், நீர் என்னை சோதித்தாலும் உமக்காய் நான் எதையும் செய்து விடுவேன். கத்தருக்குள்ளே உண்மையாக சொல்றேன் பாருங்க. அந்த இடத்துல நான் நின்றிருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன். கத்தருக்கு முன்பாக சொல்றேன், அடுத்தவனுக்கு போய் சொல்லி இருக்கவும் மாட்டேன். இந்த காரியம் கத்தருக்கு முன்பாக நான் நிறைவேற்றி இருப்பேனான்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு பதில் சொல்ல முடியாது. விளங்குறதா? ஜேமனை விட்டு வெளியே போன்னு சொன்னாலே நான் போக மாட்டேன். விளங்குறதா? எதை எனக்கு பேச்சில இல்ல, ஊழியம் எல்லாம் பலத்தில் இருக்கிறது. விளங்கிச்சுதா? போக மாட்டேன். ஓகேயா? ஆகையினால நான் என்ன சொல்றேன், ஆபிரகாமோடு தேவன் பேசியது போல என்னோட வந்து ஆபிரகாமே உன் பிள்ளையடி பலியிடன்னு சொல்லி இருந்தா நான் செய்திருக்க மாட்டேன். ஆனா ஆனா ஆபிரகாமுக்கு பெயர் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பனப்பா. ஆஹா, யார் கொடுத்தது? ஆண்டவர். ஏக சுதன் பார்க்காமல் எடுத்து கத்தி வாங்குறாப்பா, வாங்குறான், பிடிச்சி நிக்கிறான் பாருங்க. ஆபிரகாம் எப்படி இருந்தானோ தெரியும், இப்படி இருந்தானா இல்ல அப்படி இருந்தானா? கத்தி தூக்கிட்டு நிக்கிறான். ஞானமுள்ள ஊழியக்காரங்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்கிறது என்ன தெரியுமா? அவன் வேலைக்காரனை எல்லாம் கழட்டி விட்டு தந்தான். வரப்படாத ஒருத்தன் என்னோட சேர்ந்து. வழக்கமாக வேலைக்காரன் எல்லாம் விரையெல்லாம் அடுக்குவாங்க. இங்க நினைச்சிட்டா வரக்கூடாது, நீ அங்கேயே நில். நான் போயிட்டு அவன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, நானும் புள்ளியாண்டானும் திரும்பி வருவோம். அவன் விசுவாசித்து சொன்னானா இல்லாட்ட தச்சலாக சொன்னானா என்ன நினைத்து சொன்னான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா சொன்னான். அதனாலதான் அவனுக்கு பெயர் விசுவாசத்தின் தகப்பன். வழங்குறதா? இன்னைக்கு எது எடுத்தாலும் ஆபிரகாம் எடுத்து பேசுகிறோம். ஆபிரகாம்ட்ட இருந்த கொஞ்சம் விசுவாசம் என்னட்டு இருந்தா போதுமாப்பா? கொஞ்சம் விசுவாசம் எனக்கு போதும் பாருங்க. இன்னைக்கு புள்ளைகள் என்று சொல்லிச்சுன்னா சிறுரெண்டு பாய்ந்து விடுகிறோம். விளங்குறதா? ஆனா ஆபிரகாம் தன் சொந்த புள்ளை கொண்டு எங்க வச்சான் தெரியுமா? பள்ளிவிடத்துல வச்சுட்டான். நான் யோசித்தேன், ஆடுன்னா ஸ்டைல் ஸ்டைல ஆடுகளை கொண்டு வந்து குச்சி வெட்டி இருப்பான் நினைக்கிறேன். அந்த நாட்டுல அந்த நாட்கள்ல பலி வந்து நார்மலான காரியம். பாவம் செய்துட்டா பலி, புல செய்துட்டா பலி, ஆண்டவரை கனம் பண்ணணுமா பலி, எல்லாம் பலி. ஆடாடா வெட்ட வேண்டியதா இல்லையா இல்லையா? அது இன்னைக்கும் சில சமயங்கள்ல கொண்டாடுகிறார்கள் பலி செலுத்துவது. முஸ்லீம்கள் இன்றைக்கும் கொண்டாடுகிறார்கள் ஆட்டு ஆட்டு பலி நாள் என்று சொல்லி. வருஷத்தில் ஒரு காலம் ரெண்டு தரம் வருகிறது அவர்களுக்கு இல்லையா? பலி செலுத்தி என்ன? அந்த பலியுடைய அர்த்தம் என்ன? பலி செலுத்தி அந்த பலியை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, பங்கு கொடுக்கணுமான்னு சொல்லி அவர்கள் அந்த ஆட்டை அடிப்பார்கள். வணங்கிட்டா கர்த்தருடைய நாமத்துல அந்த பலிகளை அவர்கள் செலுத்தினார்கள், ஆண்டவருக்கு சொல்லி பலி செலுத்தினார்கள். கடந்த ரெண்டு கிழமைக்கு முதல்ல இல்லாட்ட மூன்று கிழமைக்கு முதல்ல வேலத்தரத்துல ஒரு முஸ்லீம் பொடியனோடு கதைத்த பொழுது அவன் என்ன, நான் ஒரு இறைச்சி சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன். அப்பா இந்த தேசத்துல இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நீ ஏன் எல்லாரும் சாப்பிடுறாங்க, இந்த வர்றாங்க எல்லாரும் போண்டி விழுந்து சாப்பிடுறாங்க, நீ ஏன் சாப்பிட மாட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்ன, ஒரு ஆடு அடித்தால் தெய்வத்தினுடைய நாமத்தில் அடிக்கணுமா, அடிச்சாத்தான் நான் அதை புசிப்பேன்னு சொல்லி சொன்னான். அவனுடைய பக்தியை வரவேற்கிறேன். அவன் சொன்னா, நான் இவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இந்த தேசத்துல, ஒருத்தனும் இதுவரைக்கும் எனக்கு அப்படி சொன்னது கிடையாது, அடி புசி சாப்பிடு எல்லாம் வெட்டி விழுத்தனிட்டு போறான். அவன் சொல்றான், மெக்னாத்ல எந்த படி சாப்பிட எதை இருக்கு, இங்க ஒன்று நான் சாப்பிட மாட்டேன். ஏன் ஏன், ஒரு ஆடு அடித்தால் அது தெய்வத்தினுடைய நாமத்தில் அடிக்கணும்னு சொல்லி சொன்னான். சந்தோஷமான காரியம், அவனுடைய கருப்பொருள் அருமையானது இல்லையா. எங்க நீங்க பாத்தீங்கன்னு ஆபிரகாம் வேற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு ஆண்டவரோடு பரிந்து பேசுகிறார். சோதோம் குமோராவுக்கு எல்லாம் ஆண்டவரோடு தேவனோடு என்ன செய்யறான், பரிந்து பேசுகிறான், உறவாடுகிறான், ஆண்டவரோட வேண்டுதல் செய்கிறான். ஆனா தன் பிள்ளையை குறித்த காரியத்தில் ஒன்றும் பேசல, ஒரு வாட்டு கூட சொல்லல ஆண்டவர், ஆண்டவர் இது என் பிள்ளை, சரித்திரம் என்று சொன்னீரே, சந்ததி என்று சொன்னீரே, ஆண்டவரே இது என் பிள்ளையப்பா. அவன் மற்றவருடைய காரியத்தில் என்ன செய்தான் தெரியுமா, தேவனிடத்தில் பரிந்து பேசினான். ஆண்டவரே என்ன, ஆண்டவரே அழிக்காதிரும், ஆண்டவரே எத்தனை நீதிமான்கள் உமக்கு வேணும் சொல்லும், நான் கொண்டு வரேன், ஆனா அழிக்காதையும் ஆண்டவரே, அழிக்காதையும் ஆண்டவரே, அழிக்காதையும் ஆண்டவர். ஆனா சொந்த பிள்ளையுடைய காரியத்தில் என்ன செய்தான் தெரியுமா, வாய் பேசாமல் இருந்தான், வாய் பேசாமல் அவன் கவலையோ துக்கமோ துன்பமோ துயரமோ எனக்கு தெரியாது. அவன் அதை விழுங்கி கொண்டான், கடந்து சென்றான். தேவ ராஜ்யத்தில் நடந்து செல்வது என்பது நம்முடைய பார்வையின்படி இருக்கிற காரியம் அல்ல, நாங்க பார்க்கிற விதத்திலே நடந்து கொள்வதும் அல்ல, அது கடுமையானது, அது லேசான காரியமும் கிடையாது. இது எப்பொழுது நானும் ஒரு காலத்தில் இருந்த பொழுது 15-20 வயசுல எல்லாம் என்னுடைய கற்பனை, என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறையாக இருந்தது. இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிக நன்றி. அன்றைக்கு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லையா. ஆபிரகாம்ங்கிற தேவனுடைய மனுஷன், அதனால என்ன, அதை தொடர்ந்து வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசிங்க.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஜீரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் யோகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதிப்பேன்,
உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும்
போலவும்
கடற்கரை மணலை போலவும்
போலவும்
பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரடத்துக்கு திரும்பி வந்தான், அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்.
அவன் செய்த காரியத்திலே அவனுக்குள்ளே சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா, ஒரு மனுஷன் செய்த காரியத்தில், ஒரு மனுஷன் செய்த காரியத்தில் சந்ததி முழுவதும் உண்டு. ஆபிரகாமை வைத்து நாம துள்ளுகிற துள்ளல்கள் எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு துள்ளுகிறோம் தெரியும். ஆபிரகாம் சந்ததி நாம், ஆபிரகாமின் தேவன் அவர். ஆனால் ஆபிரகாம் செய்த தியாகம் இருக்கு பாருங்க, அது சும்மா காரியம் கிடையாது, லேசான காரியம் கிடையாது. அவனுடைய இருதயம் முட்டைக்கப்பட்டது, அவருடைய இருதயம் புளியப்பட்டது, அவருடைய இருதயம் கஷ்டப்படுத்தப்பட்டது. அவன் நடந்து வந்த சோதனை இன்னைக்கு உனக்கு இருக்கிறதா, இன்னைக்கு நமக்கு இருக்கிற வேதனை அதோட ஒப்பிட முடியுமா, இன்னைக்கு நாம் சோதிக்கப்படுகிற சோதனைகள் அப்படி வச்சு பார்க்க முடியுமா, ஆபிரகாம் செய்தது போல நானும் நீயும் செய்வோமா. ஆனால் ஆபிரகாமை வைத்து நாம் என்ன செய்கிறோம், பெருமை பாராட்டுகிறோம். எஸ், ஆபிரகாமின் தேவன் அவ. நல்லது நல்லது. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அது என்ன செய்தான் தெரியுமா, ஜெயங் கொண்டான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். யோபும் அப்படிதான், யோபு என்ன தெரியுமா சொன்னாரு, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். அதை குறித்து நான் பார்க்க நேரம் இல்லை, அதெல்லாம் நீ கணக்கு வாசனைகள் ஆயத்தப்படுத்தி நான் காணும் இல்லையா. நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாகவில்லை. ஆபிரகாம் இன்றைக்கு ஜொலிக்கிறான் பாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியின் மணலை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி அவ்வளவுத்துக்காய் பெருகி இருக்கிறது, அவ்வளவுத்துக்கு பெருகி இருக்கிறது. ஏன் தெரியுமா, அவன் செய்த தியாகம் அது பாருங்க, அவன் செய்த தியாகம் பாருங்க இல்லையா. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நான் என்ன தெரியுமா உங்களுக்கு கேட்கிறேன், தேவன் உன்னையும் என்னையும் சோதிக்கிற ஆபிரகாமை தேவன் நேசிக்கலையா? ஆபிரகாம தேவன் நான் நினைக்கிறேன், யோபு ஆபிரகாம் இருவருடைய வாழ்விலையும் கர்த்தர் ஜெயம் கொண்டார், தேவன் ஜெயம் கொண்டார். அவர் தொட்டு போகவே இல்லை. அந்த ரெண்டு மனிதனையும் வைத்து நடந்து சென்றார் பாருங்க. அந்த ரெண்டு மனிதன் வைத்து தேவன் நினைச்சதார் நடந்து சென்றார் பாருங்க இல்லையா. ஆச்சரியம். நம் வாழ்வை எடுத்து இன்னைக்கு முன்னுக்கு வைத்து தேவ சமூகத்தில் பாருங்க, ஆண்டவரே என் விசுவாசம் எப்படி இருக்கிறது, என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது. துன்பம் துயரம் வேதனை கண்ணீர் என்று வருகிறது, தளம்புலருகிறோம், தள்ளாடி விடுகிறோம், தேவனா என்று யோசிக்கிறோம், எங்கே இருக்கிறார் என்று யோசிக்கிறோம். ஆனால் ஊழியம் செய்கிறோம், தேவனை அனுதினமும் ஆராதிக்கிறோம், வேத வார்த்தைகளை வாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், தடம்புரழுகிறோம் பாருங்க. ஆனால் ஆபிரகாமையும் லோத்தையும் உன் வாழ்விலே கொஞ்சம் வச்சு பாரு, வச்சு பாரு. அவர்களும் உன்னையும் என்னையும் போல மனிதர்கள் தான். அவர்கள் எல்லாம் ஒன்று, அவர்களுக்கு இங்கே நமக்கு சபையாக இன்றைக்கு ஒருத்தன் இருந்து அந்த சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒருத்தன். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஏசு தேவனை விட்டால் ஒருவரும் கிடையாது. தேவன் சொன்னார், எலும்பு வலிக்கிட்டு பிள்ளை கொண்டே பள்ளிவிடு, அவ்வளவுதான், போறாரு, கட 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 கடன்னு போறாரு. ஆர்ட்டி சொல்லி இருந்தா இடையில வந்து அவிசுவாசத்தை விதைச்சிருப்பாங்க. வழங்குறதா அவிசுவாசத்தை விதைக்கலாம் தெரியுமா, அவங்க விதைச்சிருவாங்க. ஆபிரகாம் அதனாலதான் ஒன்றுமே சொல்லல. யோபுனுடைய வாழ்வில் என்ன நடந்தது, அவிசுவாசத்தை மனுஷி விதைத்தார். ஆபிரகாமுடைய வாழ்வில் கட்டிக்கார என்ன தெரியுமா, மனுஷிக்கு சொல்லவே இல்லை, ஒன்றுமே சொல்லல. கட்டு கட்டு எல்லாம் கட்டு எல்லாம் கட்டு எல்லாம் கட்டு பிள்ளைய கூட்டிட்டு போமா, கேட்கலாதானே, டாப்பன் வந்து பிள்ளைய கூட்டிட்டு யாரும் கேட்கறது, கேட்க முடியாது. போறாங்க போறாங்க. ஆகையினாலே உன் விசுவாசம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சோதனையின் காலத்துல நிமிர்ந்தனர், தேவன் பார்க்கிறார், அவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார், உனக்கு சாப்பாடு போட இல்லையா, உன் பிள்ளைகளை தேவன் நடத்த இல்லையா, வாழ்க்கையில அரவாசி காலம் போயிட்டது, முக்காவாசி காலம் போயிட்டது, எத்தனை வருஷம் தேவன் உன்னை நடத்தி வர இல்லையா, வந்திருக்கிறாரே. அவரை தொடர்ந்து நம்பு, அவரை காலை பிடித்துக்கொள், சொல்லு நான் உனக்கு அடிமை, அடிமை என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் உங்களுக்கு இஷ்டமானதே செய்யாதீங்கப்பா, நான் உனக்கு அடிமை ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எனக்கு எஜமான். பல வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. ஒரு வார்த்தை நான் பார்த்தேன், எட்டு உபாமம் எட்டு ரெண்டு வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, உபாமம் எட்டு ரெண்டு வாசிங்க.
தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும், உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் ஏன் நடத்தி வந்தா தெரியுமா, இதுக்கும் ஒரு காரணம் என்ன தெரியுமா, நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா இல்லையா. உங்களுக்கு தெரியுமா வனாந்திரத்தில் 40 வருஷத்துல ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதுதான் கூட. அதில் நேற்று இரவு நான் யோசித்தேன், ஆண்டவரே இந்த முறுமுறுப்பை குறித்து பேசும் சொல்லி யோசித்தேன், ஆனால் அது எனக்கு இடம் கிடைக்கல. அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது தான் கூட, சாப்பாடு இல்லாட்டி முறுமுறுப்பாங்க, தண்ணி இல்லாட்டிக்கு முறுமுறுப்பாங்க, வறட்சி இல்லாட்டி முருகு இருப்பாங்க, ஊழியக்காரன் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லி முருகிருப்பாங்க இல்லையா. கடல் புலகாட்டிலும் பிரச்சனை, பிளந்தாலும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான், முறுமுறுப்பாங்க, வணங்குறது. ஆகையினால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, முறுமுறுத்து கீழ்ப்படிய முடியாது. நீங்க முறுமுறுத்த அதுல பிரயோசனமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், வணங்குறது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் இதுல எழுதப்படாதவைகள் கிடையாது, வணங்கிச்சுதா, இதுல எழுதப்பட்டவைகளை தான் பிரசங்கம் பண்றேன். அதுல இருந்துதான் தேவன் இந்த காலத்துல இந்த நேரத்துல இதுல கூட சொன்னா அதை குறித்து போதிப்போம் இல்லையா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, முறுமுறுக்க கூடாது, அது ஒரு பாவம். உங்களுக்கு தெரியுமா முறுமுறுப்பது பாவம்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு, தெரியாதோ, நல்லது இல்லையா. அப்ப இதுவரைக்கும் தெரியாதபடினால நல்லா முறுமுறுத்திருப்பீர்கள் இல்லையா? முறுமுறுப்பது பாவம். வணங்கிட்டா யாரை குறித்து எவரை குறித்து முறுமுறுக்காதே. வழங்கிட்டா குடுகுடன் உங்களுக்கு தெரியுமா, உள்ளத்துல முறுமுறுக்கலாம், வாய்க்குள்ள முறுமுறுக்கலாம், சத்தமாக முறுமுறுக்கலாம். மூன்று கட்டுக்குறி இருக்கு. நீங்க எந்த கட்டுக்குறி வச்சுக்கிறீங்க? மூன்று கட்டுக்குறி ஒன்று இருக்கு. ஒன்று உள்ளத்துல முறுமுறுக்கலாம். வேதத்துல அநேகர் இருக்கு உள்ளத்திலே உள்ளத்திலே என்று சொல்லி ஆண்டவர் பார்த்த காரியங்கள் இருக்குது. வாய்க்குள்ள மூணு மூணு பாங்க தெரியுமா? சில வயசு போனவங்க சும்மாவே வாயாட்டுவாங்க, அதனால முறுமுறுக்கிறேன்னு சொல்லுவார்கள். முறுமுறுக்கிற முன் வாய்க்குள்ள முறுமுறுக்க, மற்றது வெளிப்படையாக முறுமுறுப்பது. மூன்றுமே பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்ததுக்கும் மடிந்ததுக்கும் ஏராளமான காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து முறுமுறுப்பது. தேவனுக்கு விரோதமாகவே எழும்பினார்கள், தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எதை செய்தாலும் அவர்களுக்கு சரியாக இருக்கல. முறுமுறுத்து 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 கடைசியில எல்லாருமே வராந்திரத்தில் செத்து புணங்கள் ஆனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நானும் நீயும் பர்மகாரானுக்காய் போய்கொண்டு இருக்கிற வராந்திரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முறுமுறுத்து தேவ சமூகத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு தயவு செய்து உங்களுடைய சமூகத்திலே தேவ சமூகத்தில் என்று கேட்கிறேன். தேவனுடைய விசுவாசத்திலே தைரியமாயிருங்க, தேவனுடைய நம்பிக்கையிலே தைரியமாயிருங்க. ஏற்ற காலத்துக்கு நேரத்துக்கு வார்த்தைகளை எடுத்து வாசிங்க, விசுவாச வார்த்தைகளை எடுத்து பேசுங்க, உள்ளத்துல பேசுங்க, விசுவாசத்தை தைரியமாய் பேசுங்க. அவிசுவாசத்தை பேசாதீங்க. அவிசுவாச வார்த்தைகள் வருகிற பொழுது அதை பிளாக் பண்ணி அனுப்புங்க. கர்த்தருக்குள்ளே பரிசுத்தம் கெட்டு போகாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தி விருத்தியின் வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு முன்பாக நின்று நடக்க வேண்டியது இந்த காலகட்டத்துக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய ஜனமே, அவர் நம்மளை சிச்சிக்கிறது நாம் அல்லாவிட்டால் அவர் எங்களை அன்பு கூறுகிறபடியினால். வழங்குறதா? அவர் எங்களை என்ன செய்கிறாரு? அன்பு கூறுகிறார். ஆகையினால இவ்வளவு நாள் நீ பட்ட பாடு சரி, நீ உன்னாலேயே பிரச்சனை பண்ண, அதை நிறுத்தி நான் பேசல. ஒரு பிரச்சனை வந்தால் அது தேவன் உண்டு பண்ணி இருந்தால் அதன் காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன் பிள்ளைகளை அன்பு கூறுகிறார், உன் குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். அதை மறந்து போகாதீங்க. இந்த நாள்ல இந்த ரெண்டு தாசர்களை உங்க மனதிலே பதிஞ்சு வச்சிருங்க. தயவு செய்து இதை மறக்காதீங்க. யோபு, ஆபிரகாம், என்ன செய்யுங்க? மறக்காதீங்க. மூன்றாவது தாசன் இருந்தா மோசே அவரை கூட்டிட்டு வர இன்னும் ஒரு தடவை இல்லையா? பயங்கரம். அந்த மனுஷனை குறித்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், நீ என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள. அடுத்த என்ன கொண்டு வரணும் அவர் இந்த முறை காணும் இல்லையா? யோபை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். ரெண்டு பேரும் தேவனுடைய கரத்திலே சிக்குண்டு சோதனை கூடாக கடந்து வந்தார்கள். முடிவில் என்ன நடந்தது தெரியுமா? உன் சந்ததியை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். உனக்குள்ளே சந்ததி முழுத்தலும் ஆசீர். ஐயா, நீ பிரச்சனையில ஜெயம் கொள்ளுகிறபடி நான் நானும் ஆசீர்வதிக்கப்படல சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால என்ன செய்யுங்க? ஜெயம் கொள்ளுங்க. பிரச்சனைகள் வருகிற பொழுது விசுவாசித்து நடங்கள். கத்தர் நடத்துவார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறிவிடும், எல்லாம் உடைந்து விடும். மது மௌரியாமலையாக இருக்கட்டும், சிவந்த சோத்திரமாக இருக்கட்டும், எரிவோ மதிலாக இருக்கட்டும், யோர்தானாக இருக்கட்டும், எது என்னவாக இருக்கட்டும், அவர் பேசினால் பேசினதுதான். ஹாலலூயா, ஹாலலூயா. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா.